வணக்கம் நேயர்களே. இன்று தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரியும் முனைவர் மலர்குடி அவர்கள் மண்வளம் நிலையான வேளாண்மையின் அடித்தளம் என்ற தலைப்பின் கீழ் வேளாண்மையில் மண்வளத்தின் பண்புகளை பற்றியும் அவற்றின் மேலாண்மை முறைகளையும் நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
வணக்கம். என்னுடைய பெயர் மாமலர்குடி, உதவி பேராசிரியர் மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர். இன்றைய நிகழ்ச்சியில் மண் வளம் நிலையான வேளாண்மையின் அடித்தளம் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் வேளாண் தகவல்களை பரிந்து கொள்ளப் போகிறேன். மண் வளமாக இருந்தால்தான் மக்கள் வளமாக இருப்பார்கள் என்பது பழமொழி. உலகின் மொத்த மக்கள் தொகையில் 14 விழுக்காடு இந்திய மக்கள் தொகையாகும். ஆனால் வேளாண் நிலப்பரப்பில் 2.3 விழுக்காடு மட்டுமே நிலப்பரப்பு ஆகும். இந்த 17 விழுக்காடு மக்களுக்கும் 2.3 விழுக்காடு நிலப்பரப்பிலிருந்து உணவளிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கோம். இந்திய கணக்கெடுப்பின்படி வரும் 2025 ஆண்டில் 1.4 பில்லியன் மக்கள் தொகை இருக்கும். இந்த மக்கள் தொகைக்கு உணவிட 350 மில்லியன் டன் உணவு தானிய உற்பத்தி தேவைப்படுகிறது. இவ்வளவு உணவு தானியத்தை வெறும் 140 மில்லியன் ஹெக்டரிலிருந்து எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் உள்ளோம். வேளாண் நிலப்பரப்பை அதிகரிப்பதற்கு இனிவரும் காலங்களில் சாத்தியமில்லை என தோன்றுகிறது. எனவே குறைந்த அளவு நிலத்திலிருந்து விளைச்சலை அதிகரித்தால் மட்டுமே உணவு தேவையை நிவர்த்தி செய்ய முடியும். அதற்கு எவ்வளவுதான் வீரிய ஒட்டுரகங்களையும் தீவிர சாகுபடி முறைகளையும் இரசாயன உரங்களையும் பயன்படுத்தினாலும் மண் வளமாக இருந்தால் மட்டுமே உணவு தானிய உற்பத்தி இலக்கை அடைய முடியும். 1965 ஆண்டு தோன்றிய பசுமை புரட்சிக்கு பின் உணவு தானிய உற்பத்தியில் 40-50% அதிகரிப்பு உர பயன்பாட்டினால் இருந்தாலும் கூட இடைப்பட்ட உரத்தின் விளைச்சல் கடந்த ஆண்டுகளில் குறைந்து கொண்டே வந்துள்ளது. இந்த நிலையானது மண்ணில் ஏற்பட்ட பௌதீக, வேதியியல் மற்றும் உயிரியல் வளங்கள் பாதிக்கப்பட்ட காரணத்தினால் இருக்கலாம் என தோன்றுகிறது. தற்போதுள்ள நிலங்களின் ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகளை கடைபிடித்து மண் வளத்தை பேணி காப்பதன் மூலம் உற்பத்தியை பெருக்க முடியும். பயிர் வளர்வதற்கு தேவையான ஊட்டங்களையும் போதிய சூழலையும் அளிக்கும் திறன் மண் வளம் எனப்படும். அதாவது மண்ணின் பௌதீக, வேதியியல் மற்றும் உயிரியல் பண்புகள் பயிர் வளர்ச்சிக்கும் விளைச்சலுக்கும் உகந்ததாக இருக்க வேண்டும். பௌதீக பண்புகள் என்னென்னு பார்த்தோன்னா, மண்ணோட கட்டமைப்பு, மண்ணின் நீர்பிடிப்பு திறன், நீர் கடத்தும் திறன், மண்ணின் அடர்த்தி மற்றும் காற்றோட்டம் மற்றும் அதனுடைய வெப்பநிலை, இவை அனைத்தும் மண்ணின் பௌதீக பண்புகள் ஆகும். வேதியியல் பண்புகள் என்னென்னா, மண்ணில் இருக்கிற ஊட்டச்சத்துக்களோட அளவு மற்றும் அது பயிருக்கு கிடைக்கும் அளவு, இது வந்து வேதியியல் பண்புன்னு சொல்லலாம். உயிரியல் பண்புகள் என்னென்னா, மண்ணில் இருக்கிற நுண்ணுயிரிகள் மற்றும் இதர உயிரிகளோட எண்ணிக்கை மற்றும் அதனோட செயல்பாடு, இவை வந்து உயிரியல் பண்புகள்னு சொல்கிறோம். இந்த மண்ணின் பௌதிக, வேதியியல் மற்றும் உயிரியல் பண்புகள் வந்து பயிர் வளர்ச்சிக்கும் விளைச்சலுக்கும் உகந்ததாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் அந்த மண்ணை வளமான மண் அப்படின்னு சொல்கிறோம். வளமான மண்ணில் வந்து சில வகையான குணநலன்கள் இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு சிலவற்றை பார்க்கலாம். முதலாவதாக மண்ணில் உள்ள கரிமப் பொருட்களின் அளவு, அதாவது கரிமப் பொருட்கள் அல்லது அங்கக சத்துன்னு சொல்லலாம். இந்த அங்கக சத்து வந்து மண் வளத்தை பேணி காப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. நம்ம இந்திய மண்ணில் பார்த்தோன்னா, அங்கக கரிமம் கடந்த 40 ஆண்டுகளில் 1.2%லிருந்து 0.68% குறைந்துள்ளது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம நிலத்தில் இடப்படுற அங்கக எருக்களோட அளவு குறைஞ்சது தான். நில வளத்தை தொடர்ந்து பாதுகாக்க அங்கக சத்தின் அளவு மண்ணில 3-5 விழுக்காடு வரை இருக்க வேண்டும். எனவே இயற்கை உரங்களை அதிக அளவில் பயன்படுத்தி மண்ணின் அங்கக சத்தின் அளவு அதிகரிப்பது அவசியமாகிறது. மேலும் இந்த கரிமசத்தே நுண்ணுயிர்களுக்கு மிக முக்கியமான உணவுப் பொருளாகும். இரண்டாவது பண்பு அப்படின்னு பார்த்தோன்னா, அது வந்து மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை மற்றும் அதனோட செயல்பாடாகும். இது வந்து மண்ணில் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை, அதனோட செயல்பாடு வளமான மண்ணில் அதிகமாக இருக்கும். மண் என்பது ஒரு உயிருள்ள பொருள். மண்ணில் நுண்ணுயிரிகள், பூஞ்சானங்கள் மற்றும் கண்ணுக்கு புலப்படாத பல்வேறு உயிரினங்களும், மண்புழு, எறும்பு, கரையான் போன்ற கண்ணுக்கு புலப்படும் உயிரினங்களின் செயல்பாடும் தொடர்ந்து நடந்த வண்ணமே இருக்கும். மண்ணில் இறந்து போன தாவரங்கள், விலங்குகள் மற்றும் உயிரினங்களை சிதைப்பது பெரும்பாலும் செயல்படும் பாக்டீரியாக்களோட வேலை. அவ்வாறு சிதைக்கும் போது பல்வேறு வகையான சத்துக்கள் வெளிப்பட்டு அவை தாவரங்களுக்கு இயற்கை உணவா அமைது. ஊட்டச்சத்துக்கள் மட்டும் இல்லாம பயிர் வளர்ச்சிக்கு தேவையான நொதிகளும் இதன் மூலமா பயிருக்கு கிடைக்கிறது. மண்புழுக்கள் மண்ணை உழுது கொண்டே இருப்பதால் மண் பொலபொலப்பாக இருப்பதுடன் நிலமும் காற்றோட்டம் நீர்பிடிப்பு தன்மை அடைகிறது. மண்புழுவின் உடலுக்குள் செல்லும் பொருள் பல மடங்கு சத்து கூட்டப்பட்டு வருகிறது. உதாரணமா சொல்லணும்னா, மண்புழு உட்கொள்ளும் உணவில் உள்ள ஒரு பங்கு தலைச்சத்து வெளியில வரும்போது 5 மடங்காக வெளியேறும். இதை போலவே சாம்பல் சத்து, மணிச்சத்து போன்றவையும் கூடுதலாக கிடைக்கின்றன. இது தவிர மண்புழுவின் வயிற்றுக்குள் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். மேலும் சில சமயம் மண்புழுவானது சில வகையான கன உலோகங்களை உகண்டால் கூட அவற்றுக்கு அந்த கன உலோகங்களின் தன்மையை மாற்றும் சக்தி உண்டு. மேலும் பல்வேறு வளர்ச்சி ஊக்கிகளை மண்புழு வெளியிடுகிறது. இவை அனைத்தும் மண்ணில் உள்ள உயிரினங்களின் பண்புகள். அடுத்ததா பார்த்தோன்னா, வளமான மண்ணில் உகந்த கார அமில நிலை இருக்கும். கார அமில நிலை அப்படின்னா pH-னு சொல்றது. இந்த வளமான மண்ணில் பார்த்தோன்னா கார அமில நிலை 6.5-7.5 வரைக்கும் இருக்கும். பெரும்பாலான ஊட்டச்சத்துக்கள் இந்த கார அமில நிலையில தான் வந்து அதிகமாக பயிருக்கு கிடைக்கும் நிலையில இருக்கும். இப்போ கார அமில நிலை 6.5 குறைவாக இருந்தால் அந்த மண் அமில மண் அப்படின்னு சொல்கிறோம். அமில தன்மையை வந்து குறைக்கிறதுக்கு அதில் வந்து சுண்ணாம்பு சேர்த்தணும். அப்படி சுண்ணாம்பு சேர்த்து அந்த மண்ணை சீர்திருத்தம் செய்யணும். இதுவே கார அமில நிலை 7.5 மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த மண் காரமண் அப்படின்னு சொல்கிறோம். அதுலேயும் அந்த களித்துகள்களில் சோடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அயனி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மண் வந்து கலர்மண் அப்படின்னு சொல்கிறோம். இத்தகைய மண்ணுக்கு வந்து ஜிப்சம் அதை வந்து பயன்படுத்தணும். சீர்திருத்தம் பண்ணுறதுக்கு ஜிப்சம் பயன்படுத்தி தண்ணி தேக்கி வச்சு வடிகட்டி அதன் மூலமாக சீர்திருத்தம் செய்யலாம். அதனால் அமில மண்ணாக இருந்தாலும் கலர்மண் கார மண்ணாக இருந்தாலும் தகுந்த சீர்திருத்த முறைகளை மேற்கொண்டு மண்ணோட கார அமில நிலையை வந்து கட்டுக்குள் கொண்டு வரணும். அடுத்த பண்பு சமச்சீர் ஊட்டச்சத்து கிடக்கை. அதாவது பயிர்கள் நன்கு வளர்ந்து அதிக மகசூலை தர சில இன்றியமையாத ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுகின்றன. பொதுவாக ஒரு பயிரின் வளர்ச்சிக்கு 16 வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படும். அதில் முக்கியமானது தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, கந்தகம் மற்றும் துத்தநாகம் ஆகியவையாகும். பயிர்கள் அதிக அளவில் தழை, மணி மற்றும் சாம்பல் சத்துக்களை எடுத்துக்கொள்வதால் அவற்றை உரங்கள் மூலம் பயிர்களுக்கு அளிக்கிறோம். பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை சரியான விகிதத்தில் தேவையான அளவில் இடுவதே உரமிடல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த பண்பு வளமான மண்ணானது நிலையான மண் கட்டமைப்பு, போதிய வடிகால் வசதி, உகந்த காற்றோட்டம் மற்றும் உகந்த மண் வெப்பநிலை கொண்டிருக்கும். இயற்கை உரங்களாகிய தொழு உரம், மட்கு உரம், கம்போஸ்ட், பசுந்தாள் உரம், பசுந்தலை உரங்களை தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் பயன்படுத்தினால் மண்ணின் இத்தகைய பௌதீக பண்புகளை மேம்படுத்த முடியும். கரிமப் பொருட்களின் அளவு, நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை மற்றும் செயல்பாடு, கார அமில நிலை, சமச்சீர் ஊட்டச்சத்து கிடக்கை, நீர்பிடிப்பு திறன், நிலையான மண் கட்டமைப்பு, காற்றோட்டம் மற்றும் வடிகால் வசதி போன்றவை மண்ணின் வளத்தை நிர்ணயிக்கும் காரணிகளாகும். இப்பண்புகளை மேம்படுத்துவதன் மூலம் மண்ணின் வளத்தை நிலைநிறுத்தலாம். மேலும் இன்றைய சூழ்நிலையில் தானிய பயிர்களின் சாகுபடி பரப்பு உயர வாய்ப்பில்லாத இந்த தருணத்தில் அதிக உற்பத்தி என்பது ஒரு குறிப்பிட்ட பரப்பளவில் அதிக விளைச்சலை சாதித்து அதன் மூலமாகத்தான் எட்ட முடியும். இத்தகைய அதிக விளைச்சல் பயிர்களுக்கு தாவர ஊட்டச்சத்துக்களை ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மூலங்களின் மூலம் அளிப்பதால் மட்டுமே முடியும். ரசாயன உரங்களை அளிப்பதால் மட்டுமே அவற்றை நாம் அடைய முடியாது. அதில் முக்கியமான மூலங்கள் என்று பார்த்தோம் என்றால் முதலில் உள்ளது இயற்கை உரங்கள். ஒருங்கிணைந்த பண்ணைய முறையில் பயிர் சாகுபடியுடன் ஆட்டுப்பட்டி, கோழிப்பண்ணை, கறவை மாடு வளர்ப்பு, காளான் வளர்ப்பு, மண்புழு உரம் தயாரித்தல் போன்ற தொழில்களை இணைத்தால் கரிம உரங்கள் கிடைக்கும். இத்துடன் தென்னை நார்கழிவு, சர்க்கரை ஆலைக்கழிவு போன்ற கரிம உரங்களையும் சேகரித்து பக்குவப்படுத்தி நிலத்தில் இடலாம். பண்ணை கழிவுகளை மக்க வைத்து ஊட்டமேற்றிய தொழுவுரமாக்கி மண்ணில் இடலாம். இதன் மூலம் மண்ணின் பௌதீக தன்மை மேன்மை அடையும். பசுந்தாள் பயிர்களான தக்கை பூண்டு, செஸ்பேனியா, சணப்பு, பில்லிப்பிசரா, மண்ணிலா அகத்தி இவைகளை பயிரிட்டு பூ பூக்கும் தருணத்தில் மடக்கி உழுவதால் மண்ணில் கரிமச்சத்து அதிகரிப்பதுடன் பௌதீக தன்மையும் மேன்மை அடையும். கரும்பில் தக்கை பூண்டு ஊடு பயிராக சேர்க்கலாம். வரப்பு பயிராக நெல் வரப்புகளில் செஸ்பேனியா வளர்க்கலாம். பசுந்தலை பயிர்களான கிளரிசிரியா, எருக்கு, புங்கம், வேம்பு அவற்றை வளர்த்து அவற்றின் தலை கிளைகளை சேற்றிலிட்டு மடக்கி மண்ணுடன் சேர்க்கலாம். பயிர் திட்டத்தில் பயிர் வகை பயிர்களை சேர்க்கலாம். அதாவது பயிர் சுழற்சிக்கு உளுந்து, பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, துவரை, கொள்ளு, சோயா மொச்சை போன்ற பயிர் வகைகளை சேர்க்கலாம். இரண்டாவதாக உயிர் உரங்கள். நுண்ணுயிர் உரங்களின் பயன்பாட்டினால் தலைச்சத்து இடும் அளவு குறைகிறது. ரைசோபியம் உயிர் உரத்தை பயிர் வகை பயிர்களுக்கும், அசோஸ்பேரிலம் உரத்தை நெல், மக்காச்சோளம், ராகி போன்ற தானிய பயிர்களுக்கும், அசட்டோபாக்டர் உயிர் உரத்தை பருத்தி, கரும்பு போன்ற பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். இவற்றை விதைநேர்த்தி செய்தோ அல்லது மண்ணில் இட்டோ பயன்படுத்தலாம். இவை மண்வளம் பேணி விளைச்சலை பெருக்கும் மலிவு உரங்கள் ஆகும். உதாரணமாக விதைநேர்த்தி மூலம் அளிக்கப்பட்ட ஒரு பாக்கெட் ரைசோபியம், அதாவது 200 கிராம் ரைசோபியம், 8 கிலோ முதல் 12 கிலோ வரை தலைச்சத்தை ஒரு பயிர் பருவத்தில் மண்ணில் நிலைநிறுத்துகின்றன. இந்த தலைச்சத்து 18 முதல் 26 கிலோ யூரியாவிற்கு சமமானதாகும். இயற்கை இடுபொருட்களை மறந்து செயற்கை உரங்களை மட்டும் உபயோகித்து வருவதால் மண்ணில் இயற்பியல் தன்மைகள் பாதிக்கப்பட்டு மண்ணில் வாழும் நுண்ணுயிர்கள் அழிக்கப்படுகின்றன. அதை தடுக்க நாம் பயிர்களை காப்பது போல் நுண்ணுயிரிகளையும் அங்கக எருக்களை இட்டு செவனை காப்பாற்ற வேண்டும். நுண்ணுயிரிகள் இதை உண்டு பயிர்களுக்கு உணவாக கொடுக்கும். மூன்றாவது முக்கியமான ஊட்டச்சத்து மூலாதாரம் இரசாயன உரங்களாகும். உரங்கள் பயிர் விளைச்சலுக்கு பெரும் பங்காற்றுகின்றன என்பது உலக அளவில் பல்வேறு பண்ணைத்திடல் ஆய்வுகள் மூலம் நிரூபணமாகியுள்ள உண்மை. உரங்களை பயன்படுத்துவதால் உயர் விளைச்சல் பெறுவது மட்டுமில்லாமல் உரங்களில் உள்ள சில ஊட்டச்சத்துக்கள் மூலம் பயிர்களில் நோய் மற்றும் வளர்ச்சி எதிர்ப்பு திறன் அதிகரிக்கிறது. மண்ணில் வளமும் மேம்படுகிறது. அதனால் நிலையான அதிக விளைச்சலும் கிடைக்கிறது. ஒரு வளமான மண் என்பது பயிர் வளர்ச்சிக்கு தேவையான 16 வகை ஊட்டச்சத்துக்களையும் தேவையான அளவில் சரியான விகிதத்தில் அளிக்கக்கூடியதாகும். கனிம உரங்களை இடும்போது தலை, மணி, சாம்பல் சத்துக்களை மட்டுமே இடுவதாலும் அவற்றை பயிரின் தேவைக்கு ஏற்ற அளவில் இடாமல், சரியான முறையில் இடாமல் தொடர்ந்து பயிர் செய்வதால் சத்துக்கள் சரி விகிதத்தில் கிடைக்காமல் ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படுகிறது. அதனால் பயிர் விளைச்சல் பாதிக்கப்படுகிறது. இக்குறைகளை களைய மண்ணை பரிசோதித்து பயிரிடப் போகும் பயிரின் ஊட்டச்சத்து தேவையை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் உரமிட வேண்டும். மொத்த உரத்தில் தலை, மணி, சாம்பல் சத்துக்கள் மட்டும் இல்லாமல் இதர பயிரூட்ட சத்துக்களாகிய இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்களும் நுண்ணூட்டச்சத்துக்களையும் கணித்து பயிரின் தேவைக்கேற்ப சரியான அளவில், சரியான முறையில், சரியான காலத்தில் இட வேண்டும். இதற்கு மண் பரிசோதனை செய்வது மிக அவசியமாகும். ஒரே பயிரை தொடர்ந்து சாகுபடி செய்வதால் மண் வளம், ஊட்டச்சத்துக்களின் திறன், பயிர் விளைச்சல் திறன் முதலியன குறைய வாய்ப்புள்ளது. எனவே பயிர் சுழற்சி செய்வதுடன் இயற்கை மற்றும் செயற்கை உரங்களை ஒருங்கிணைத்து இடுவதன் மூலமும் சீரான உர நிர்வாகம் செய்யலாம். பயிர் மேலாண்மை மற்றும் மண் வளம் குறைவதை தவிர்க்க ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை முறைகளை கடைபிடிக்கலாம். அதாவது நான் முன்பே கூறியது போல பயிர் சுழற்சியில் மண்ணுக்கு தலைசத்தை சேர்க்கும் பயிர் வகை பயிர்களை சேர்க்கலாம். பண்ணையில் உள்ள பயிர் கழிவுகளை மக்க வைத்து எருவாக்கி மண்ணில் இடலாம். மக்கிய தேங்காய் நார் கழிவுகள், கம்போஸ்ட், மண்புழு உரம் போன்ற இயற்கை எருக்களை பயன்படுத்தலாம். பசுந்தாள் மற்றும் பசுந்தலை உரங்களை பயன்படுத்தலாம். அசோஸ்பெரிலம், பாஸ்போபாக்டீரியா, அசோலா போன்ற உயிர் உரங்களை பயன்படுத்தலாம். மண் பரிசோதனை செய்து விளைச்சல் இலக்கிற்கு ஏற்றாற்போல் சமச்சீரூட்டு மண்வளம் காக்கலாம். மேலும் சரியான பருவத்தில் பயிர் செய்தல், சரியான விதை தேர்வு, உரமிடும்போது மண்ணில் போதுமான அளவு ஈரப்பதம் காத்தல், பயிரின் வளர்ச்சி பருவத்திற்கு ஏற்ப மாறுபடும் ஊட்டச்சத்து தேவையை அறிந்து பூர்த்தி செய்தல், உழவு ஆழம் மற்றும் மண்ணில் விதைப்பின் ஆழம், மண்ணில் அங்கக பொருட்களின் அளவை அதிகரித்தல் போன்ற பல்வேறு வகையான மேலாண்மை முறைகளை சரியாக கடைபிடித்தால் மண்வளத்தை காக்க முடியும். மண் ஆய்வு செய்து உரம் இடுவதன் மூலம் உர விரயத்தை தடுத்து மண்வளத்தை காக்க முடியும். மண்வளத்தை அறிந்து மேலாண்மை முறைகளை மேற்கொள்ள மண்வள அட்டையை பயன்படுத்தலாம். இந்த அட்டையானது ஒவ்வொரு வருடமும் மண் ஆய்வு செய்து அதனுடைய முடிவுகளை இந்த அட்டையில் குறித்து கொள்ள வேண்டும். இத்தகைய அட்டைகள் பிரத்யேகமாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறையில் மண்வள அட்டை உருவாக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு விவசாயியும் மண்வள அட்டையில் மண்வளத்தை தொடர்ந்து கண்காணித்து தங்களது மண்ணின் தன்மையை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் மேலாண்மை முறைகளை கையாளுவதன் மூலம் நிலையான உற்பத்தியை பெற முடியும். மேலும் மண்ணில் காணப்படும் பௌதீக இடர்பாடுகள், வேதியியல் பண்புகளை மேம்படுத்துதல் மற்றும் உயிரியல் பண்புகளை பாதுகாத்தல் மூலமும் மண்ணாய்வு அடிப்படையில் சமச்சீர் உரமிடுவதன் மூலமும் மண்வளத்தை மேம்படுத்தி பயிர் உற்பத்தியை பெருக்க முடியும். நன்றி.